بسم الله الرحمن الرحيم.
إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله، أما بعد، أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹுவின் பேரருளால், பெரும் கிருபையினால் அவனது மார்க்கத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற நல்ல நோக்கத்தில் அவனுடைய இல்லங்களில் ஒன்றில் நாம் எல்லாம் ஒன்று கூடியிருக்கிறோம். சமீப காலமாக ஆங்காங்கே விபத்துகள் பெருகி அதிகமான மரண சம்பவங்கள் நிகழ்வதை நாம் அன்றாடம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பிறப்பிற்கு கொஞ்சமும் விகிதாச்சார வித்தியாசம் இல்லாமல் இறப்பின் சதவிகிதம் அதிகரித்துக் கொண்டே இருப்பதை நாம் பார்க்கிறோம். அதனால்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அக்ஸிரு ஜிக்ரா ஹாதிமில் லஸ்ஸாத், உலக இன்பங்களை முறியடிக்கிற ஒன்றை அதிகமாக நினைவு கூறுங்கள் என்றார்கள். யானி அல் மௌத், அதுதான் மரணம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். உலகத்தில் மனிதனுக்கு பாதிப்பினை ஏற்படுத்துகிற, பயத்தினை உண்டாக்குகிற எத்தனையோ விஷயங்களை அல்லாஹ் உருவாக்கி வைத்திருந்தாலும் அவைகள் அனைத்தை காட்டிலும் மனிதனுடைய மனங்களில் ஒரு பயங்கரத்தை உண்டாக்குவது இந்த மரணம் என்பதுதான். அதனால்தான் சிலர் பாவத்தின் சம்பளம் மரணம் என்று கூட குறிப்பிடுகிறார்கள். ஏனென்றால் மரணத்தை விட ஒரு பெரிய கொடுமையானது இந்த உலகத்தில் எதுவும் இல்லை. அதை அனுபவிப்பதனால்தான் மனிதன் ஏதேனும் சோதனைகளை பார்க்கிற போது செத்துப்போவதே மேல் என்று சொல்லுவான். ஆனால் செத்துப்போனால் அதற்கு பிறகு ஒன்றும் இல்லை. அதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணத்தின் நினைவூட்டல், மரணத்தை குறித்த ஞாபகம் எப்போதும் நம்மிடத்திலே இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள். ஆனால் காலங்கள் செல்ல செல்ல மனிதனுடைய மனமும் ஒரு உலோகமாக இன்றைக்கு மாறிக்கொண்டிருப்பதனால் மரண செய்திகளை கூட ஒரு சம்பவமாக இன்றைக்கு சொல்லிவிட்டு போய்விடுகிறான். ஒரு மரணம் குறித்த ஒரு நிகழ்வு ஒரு சமூக வலைதளத்திலே, பேஸ்புக்கிலேயோ அல்லது வாட்ஸ்அப்பிலேயோ வரும்போது யாருடைய மரணம், இன்னாருடைய மரணம், எப்போது மரணம் என்கிற செய்திகளை கூட வாசிக்காமல் சாதாரணமாக இன்னாலில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் போயிட்டே இருக்கு. இன்னாலில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்கிற வார்த்தை, அட எவ்வளவு பெரிய வார்த்தை அது! இன்னால் இல்லா, யாரோ ஒருவனுக்கு தான் மரணம், ஆனா இன்னால் இல்லா, நாங்களே அல்லாஹ்வுக்குரியவர்கள். இன்னால் இல்லாங்கிறதுக்கு அர்த்தம் என்னதுங்க? இன்னா லில்லாஹி, நிச்சயமாக நாங்களே அல்லாஹ்வுக்குரியவர்கள். யாரோ எவருடைய மௌத் அல்ல, நாங்களே அல்லாஹ்வுக்குரியவர்கள், நாங்களும் அல்லாஹ்விடத்தில் தான் போக போகிறோம் அப்படிங்கிற வார்த்தையை மாற்றம் நமக்கு சொல்லிக் கொடுக்க சொல்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அட யாரோ எவருக்கோ கூட மரணம் இகழ்ந்து விட்டு போகட்டும், அந்த நேரத்திலும் நீ உன்னுடைய மரணத்தை அதோடு முடிச்சு போட வேண்டும் என்பது மார்க்கத்தின் அதவு, மார்க்கம் சொல்லுகிற மரபு. ஆனா இன்றைக்கு நம்முடைய நிலைமைகள் என்ன ஆயிடுச்சு? நெருங்கிய உறவுக்காரருடைய மரணம் செய்தி அவனுக்கு வந்தால் கூட ஒரு தாக்குதலையோ ஒரு தாக்கத்தையோ அது உள்ளத்திலே ஏற்படுத்தாத ஒரு சூழலை பார்க்கிறோம். அதனால்தான் இன்றைக்கு நம்முடைய வகுப்பிலே நம்முடைய நெருங்கிய உறவுக்காரர்கள் அல்லது நம்மை பெற்றெடுத்த பெற்றோர்கள், ஏன் நாமே பெற்றெடுத்த பிள்ளைகள், இவர்கள் எல்லாரையும் கூட நாம் உயிரினும் மேலாக மதிக்கிற அகிலத்தின் அருட்கொடை அண்ணல் எம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரணத்தை குறித்து நாம் நினைவு கூறப் போகிறோம். எத்தனையோ விஷயங்களை படிக்கிறோம், எவ்வளவோ விஷயங்களை கேட்கிறோம். அன்றாடம் மார்க்கத்தின் சிந்தனைகளில் ஏதாவது நம்முடைய அறிவை தொட்டுத்தான் செல்கிறது. ஆனால் எதிர்பார்க்கிற தாக்கங்களோ மாற்றங்களோ மனிதர்களுடைய உள்ளங்களில் ஏற்படுவது இன்றைக்கு கரிதாகி கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையில் எனக்கும் உங்களுக்கும் சேர்த்து இந்த நினைவூட்டலை கொண்டாவது அல்லாஹ் உள்ளபடியே நம்முடைய உள்ளத்தை அவருடைய மார்க்கத்தை கொண்டு இணைக்க வேண்டும், பிணைக்க வேண்டும் என்கிற ஒரு உயர்ந்த எண்ணத்தில் உலக தொடர்புகள் மற்ற சிந்தனைகள் எல்லாவற்றையும் கொஞ்சம் தூர ஒதுக்கி வைத்துவிட்டு அண்ணலாரின் மரண செய்தியை குறித்து இன்றைக்கு நாம் கொஞ்சம் உருக்கமாக இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். அருமை சகோதரர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 40 வயதில் நபித்துவம் வழங்கப்பட்டு 23 ஆண்டு காலம் இந்த உலகத்திலே நபியாக வாழ்ந்தவர்கள். 23 ஆண்டு கால நபித்துவ வாழ்க்கையில் இன்னென்ன நோய்கள் எல்லாம் ரசூலுல்லாஹ்வுக்கு வந்தது, இன்னென்ன வியாதிகளுக்கெல்லாம் அவர்கள் ஆளாக்கப்பட்டார்கள், இப்படியெல்லாம் அவர்களுக்கு உடல் சுமை ஏற்பட்டது என்று ஒரு பக்கம் கூட நம்மால் எழுத முடியாது. இங்கே அமர்ந்து கொண்டிருக்கிற நம்மை போன்ற சக மனிதர்களில் 35 வயதை தொட்ட ஒரு மனிதரை பற்றி அவர் இந்த 35 வருடங்களில் அவர் அனுபவித்த நோய்கள் வியாதிகள் என்ன என்பதை பட்டியல் போட்டால் ஒரு கட்டுரை எழுதலாம். 50 வயதை தொட்டவர்கள் தாண்டியவர்கள் இங்கே யாராவது இருந்தால் அவர்கள் தங்களுடைய வாழ்விலே இதுவரைக்கும் அனுபவித்த நோய்கள் வியாதிகள் சுகவீனங்களை குறித்து ஒரு நோட்டு புத்தகத்தையே எழுதலாம். ஆனால் 63 ஆண்டு காலம் இந்த உலகத்திலே வாழ்ந்த அன்னலம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் மரணித்த அந்த காலகட்டத்தை தவிர்த்து, தான் மரணத்தை அனுபவித்த அந்த கடைசி நேரத்தை தவிர்த்துவிட்டு அவர்கள் வாழ்நாளில் கழித்த எஞ்சிய நாட்களில் நோய்களுக்கு ஆட்பட்டோ வியாதிகளுக்கு ஆட்பட்டோ உடல் சுகவீனங்களுக்கு பலகீனங்களுக்கு ஆட்பட்டோ படுத்த படுக்கையாக இருந்தார்கள் என்று பெரும்பாலும் வரலாற்று குறிப்புகளை பார்க்க முடியாது. அல்லாஹ் அவர்களை ஏழ்மையிலே வைத்திருந்தான், வறுமையிலே வாட வைத்தான். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அன்னல பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்களுக்கு கூடவே ஆரோக்கியத்தையும் கொடுத்திருந்தான். அதனால் தான் காலையில் எழுந்தவுடன் உண்பதற்கு உணவில்லை என்றால் தன்னுடைய மனைவியிடத்திலே சென்று இன்றைக்கு உண்பதற்கு ஏதாவது இருக்கிறதா என்று வாயை திறந்து கேட்டும் கிடைக்காவிட்டால் இன்றைக்கு நான் நோன்பை வைத்துக் கொள்கிறேன் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அன்னல பெருமானாரின் உடலில் எதிர்ப்பு சக்தி அல்லாஹ் இயற்கையாகவே ஏற்படுத்தித்தான் வைத்திருந்தார். பெரும்பாலும் அண்ணலாருடைய வாழ்க்கையின் உணவு என்பது இரண்டு கருமைகள் தான், ஒன்று தண்ணீர், இன்னொன்று பேரித்தம்பளம். இப்படி ஆக சாதாரண சத்துக்களை கூட உணவாக எடுத்துக்கொண்டு வாழ்வதற்குரிய ஒரு இயற்கையான சக்தியை அல்லாஹ்வின் தூதருக்கு ஒரு அருட்குடையாக வழங்கத்தான் செய்திருந்தார். ஆனால் பாருங்கள், எந்த ஒரு துவக்கத்திற்கும் ஒரு முடிவு இருக்கும் என்பதை போல, எந்த ஒரு ஆரம்பத்திற்கும் ஒரு கடைசி இருக்கும் என்பதை போல அகிலத்தின் அருட்கொடை அன்னலம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இறுதி அத்தியாயத்தை எழுதினான். உலகத்திலே ஒவ்வொரு மனிதனும் படைக்கப்பட்டதற்கு எவ்வளவோ நோக்கங்கள் இருந்தாலும், அவனுடைய வாழ்வின் லட்சியமாக இலக்காக எதுவாகவோ இருந்தாலும், இறை தூதர்களை பொறுத்தவரை அவர்களுடைய வாழ்வின் லட்சியம், அவர்களுடைய வாழ்வின் இலக்கு, அவர்கள் படைக்கப்பட்டதனுடைய ஒரே நோக்கம் அவர்களுக்கு அருளப்பட்ட தூது செய்தியை எடுத்து எம்போதுதான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ஒரு அத்தியாயத்தை இறக்கி வைத்தான். இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் வரைதன் நாஸ யக்ஹுலூன ஃபீ தீனில்லாஹி அஃவாஜா ஃபஸப்ஹ் பிஹம்தி ரப்பிக வஸ்தக்ஃபிரு இன்னஹு கான தவ்வாபா. நபியே, உமது இறைவனின் வெற்றியும் உதவியும் வரும்போது கூட்டம் கூட்டமாக மக்கள் இந்த மார்க்கத்திலே நுழைவதை நீங்கள் காண்பீர்கள். அப்போதும் கூட நீங்கள் அல்லாஹ்வை துதித்து தியானம் செய்து அவனிடமே பாவத்திற்கு நீங்கள் மன்னிப்பை கேட்க வேண்டும் என்கிற ஒரு சிறு அத்தியாயத்தை, இரண்டு வரிகள் மட்டுமே கொண்ட அந்த அத்தியாயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறக்கி வைத்தான். இந்த அத்தியாயத்திற்கு 1000 அர்த்தங்கள் இருந்தாலும், 1000 விளக்கங்கள் இந்த அத்தியாயத்திற்குள் முடங்கியிருந்தாலும் அந்த அத்தியாயம் சொல்ல வருகிற செய்தி இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி கட்டத்தை, அல்யோ அக்மல் துலக்கும் தீனக்கும் வாத்மந்து அலைக்கும் நியமத்தி ஒரதை துலக்கும் இஸ்லாம் தீனா, இதோ இந்த நாள் உங்களுடைய மார்க்கத்தை உங்களுக்கு நான் பரிபூரணப்படுத்தி விட்டேன், இஸ்லாம் எனும் அருட்கொடையை உங்களுக்கு முழுமைப்படுத்தி விட்டேன், இஸ்லாம் என்கிற இந்த மார்க்கத்தையே உங்களுக்கு நான் பொருந்திக் கொண்டேன் என்கிற வேதவசனத்தின் அந்த இறுதி துளியை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தம்முடைய முதலும் முடிவுமான அந்த ஹஜ்ஜிலே பொதுமக்களுக்கு மத்தியில் ஓதி காட்டி, அதே வேளையில் அந்த உரையின் முக்கிய குறிப்பாக ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அடுத்த ஆண்டு நான் இருப்பேனா இல்லையா என்பது எனக்கு தெரியாது என்று சொல்லித்தான் அந்த உரையின் முகவுரையே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவங்கினார்கள். அன்பு சகோதரர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு வருடமும் ரமலான் வரும்போது 10 தினங்கள் ஏத்திகாஃப் இருப்பதை தன் வாழ்வின் கட்டாய கடமையாக வைத்திருந்தார்கள். ஏனைய முஸ்லிம்களுக்கு, ஏனைய மூமின்களுக்கு தான் இது ஒரு விரும்பத்தக்க இபாதத், இது ஒரு முஸ்தஹப்பான ஒரு இபாதத். ஆனால் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்தவரைக்கும் தமக்கு தாமே கடமையாக்கிக் கொண்ட, எப்படி இரவு தொழுகை தம்முடைய வாழ்விலே கடமையோ அதுபோன்று ஏத்திகாஃப் ரமலானிலே இருப்பதையும் தம் வாழ்வின் ஒரு கடமையைப் போல 10 நாட்கள் தொடர்ச்சியாக ஏத்திகாஃப் இருப்பார்கள். ஆனால் எந்த ஆண்டில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தை விட்டு பிரிந்தார்களோ, எந்த ஆண்டில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த புனித உயிர் இந்த பூவுடலை விட்டு, இந்த பூபாகத்தை விட்டு பிரிந்ததோ, இந்த நாளில் அகிலத்தில் அருள்கொடை 20 தினங்கள் ஏத்திகா பிரிந்தார்கள் என்பது நாம் எல்லோருக்கும் தெரியும். ஒவ்வொரு வருடமும் ரமலானுடைய நேரத்தில் ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இறங்கி வந்து அந்த ஆண்டு முழுவதும் அல்லது அதுவரைக்கும் இறக்கி அருளப்பட்ட வேத வசனங்களை எல்லாம் ரசூலுல்லாவிடத்திலே ஓதி காட்ட வைத்து அதை சரிபார்ப்பதைப் போல் ஒருமுறை முதாக்கரா செய்த இறை தூதர் சல்லாலிஸ் அவர்களோடு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் செய்த அந்த முதாக்கரா பெருமானார் சல்லாலிஸ் செல்லும் இறந்த அந்த வருடத்திலே 2 முறை நடந்தது. இப்படியே 1க்கும் மேற்பட்ட அடையாளங்கள் மறைமுகமாக பெருமானார் சல்லாலிஸ்வருடைய சமூகத்தில் நபிகள் நாயகம் சல்லாலிஸ்வருடைய மரணத்தை குறித்து மக்களுக்கு ஒரு போதனையைப் போல, ஒரு பாடத்தைப் போல சுட்டிக்காட்டிக் கொண்டே இருந்த இந்த வேளையில்தான் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகச்சரியாக ஹிஜ்ரி 11ஆம் ஆண்டு சஃபர் மாதத்தின் 28 அல்லது 29 வரலாறிலே ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கிறது. இந்த தேதியில் சஃபர் மாதத்தின் கடைசி பகுதியில் மதீனாவிலே இருக்கிற பக்கே என்கிற அந்த கபருஸ்தானை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஜனாசாவை நல்லடக்கம் செய்யும் பணியில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈடுபடுகிறார்கள். ஜனாசாவில் கலந்து அந்த நிலையடக்க பணி முடிவடைந்ததற்கு பிறகு அகிலத்தில் அருள்கொடை அன்னல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே பக்கையில் இருந்து தம்முடைய இல்லம் நோக்கி வெளியே வருகிறார்கள். அந்த வரும் வழியில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலையில் ஒரு பயங்கரமான ஒரு பாரம், ஒரு வேதனை ஒன்று ஏற்படுகிறது. தலை வேதனை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உடலில் ஒரு சூட்டையும், ஒரு வெப்பத்தையும், ஒரு உஷ்ணத்தையும் ஏற்படுத்துகிறது. உடலிலே ஏற்பட்ட வெப்பம், தலையிலே ஏற்பட்ட பாரம் இரண்டும் சேர்ந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு கடுமையான உளைச்சலையும், ஒரு கடுமையான உபாதையையும், ஒரு வலியையும், ஒரு வேதனையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏற்படுத்துகிறது. அதனால் வரைக்கும் ஈடு இணையில்லாமல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓடி ஓடி உழைத்துக் கொண்டிருந்தார்கள். 24 மணி நேரமும் இந்த மார்க்கத்திற்காக அல்லாஹ்வுடைய கட்டளையை நிறைவேற்றுவதற்காக ஓடி ஓடி உழைத்துக் கொண்டிருந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூது செய்தியை, வேத செய்தியை இந்த மக்களுக்கு பாடமாக, பவித்திரமாக எடுத்து சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். வாழ்வின் பெரும்பகுதியை போர்க்களத்திலேயே கழித்தார்கள். இப்படியே ஓடிக்கொண்டிருந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேகமான ஓட்டம் அங்கே கொஞ்சம் ஆட்டம் காணுகிறது. அதனால் வரைக்கும் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்வில் பார்க்க முடியாத, எந்த தோழரும் பார்த்திராத ஒரு அமைதி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்விலே ஏற்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறைமுகமாக தெரிந்து விடுகிறது தன்னுடைய மரண தேதி இதோ நெருங்கப் போகிறது என்று. ஒவ்வொரு நாளும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தலையின் வேதனையும் தலைவலியும், உடலிலே ஏற்பட்ட அந்த பாரமும், அந்த உஷ்ணமும் கூடிக்கொண்டே இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1க்கும் மேற்பட்ட மனைவிமார்களை திருமணம் முடித்திருந்தாலும், 11 மனைவிகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மணம் முடித்திருந்தாலும், அந்த மனைவியர்களின் பலருக்கு வயது வித்தியாசம் இருந்திருந்தாலும், எல்லாருக்கும் மத்தியில் நீதியாக நடந்து கொண்டு இன்றைய தினம் இந்த மனைவிக்கு என்றால் நாளைய தினம் அந்த மனைவிக்கு என்று தன்னுடைய வாழ்வை கணக்கு போட்டு கச்சிதமாக வாழ்ந்து கொண்டிருந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மனைவிமார்களிலேயே தனக்கு அதிகம் விருப்பமான, தன்னுடைய மனைவிமார்களிலேயே வயது மிக மிக குறைந்த தன்னுடைய நெருங்கிய நண்பர் அபூபக்கர் சித்தீக் அவர்களுடைய வாரிசான ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய இல்லத்திலே தங்க வேண்டும் என்று அவர்களுக்கு ஆசை வருகிறது. காரணம், வாழ்வில் எந்த சுகத்தையுமே அன்னை அவர்கள் கண்டதில்லை. ஏனைய மனைவிமார்கள் எல்லோரும் ஏற்கனவே இன்னொரு கணவரை மணந்து வாழ்விலே உள்ள மேடுபள்ளங்களை எல்லாம் பார்த்து வாழ்க்கையிலே அனுபவிக்க வேண்டிய விஷயங்களை எல்லாம் ஓரளவிற்கு அனுபவித்துத்தான் அல்லாஹ்வின் தூதருக்கு மனைவியாக மாறுகிறார்கள். ஆனால் அன்னை அவர்கள் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் சிறு பிராயத்திலேயே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மனைவியாகிவிட்ட காரணத்தினால் ஏனைய எல்லா மனைவிமார்களையும் விட அதிகமாக தியாகம் செய்யக்கூடிய, அர்ப்பணிப்போடு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை சூழ்நிலையிலேயே அவர்களின் காலம் கடந்தது. இதற்கெல்லாம் ஒரு நன்மை ஏற்படுத்த வேண்டும் என்கிற நல்ல ஆசையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய இறுதி கட்டத்தை அன்னை அவர்களுடைய இல்லத்திலே கழிக்க வேண்டும் என்று முடிவெடுத்து அது தடாலடியாக தானே அந்த முடிவை எடுக்கக்கூடிய ஒரு அதிகாரம் அவர்களுக்கு இருந்திருந்தும் கூட ஏனைய மனைவிமார்களுடைய உணர்வுகளை மதிக்கும் விதத்தில் ஐன அன ஹதன் நாளைக்கு நான் எங்கே இருப்பேன், நாளைக்கு நான் எங்கே இருப்பேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறைமுகமாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய இல்லத்தில் இருக்கக்கூடிய தன்னுடைய ஆசையை அங்கே வெளிப்படுத்துகிறார்கள். கொஞ்சம் யோசித்து பாருங்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்ோடு வாழ்ந்த மனைவியர்கள், ஏனைய தோழர்கள், ரசூலுல்லாஹ்வுடைய வாயிலிருந்து உச்சரிக்கப்படக்கூடிய வார்த்தைக்கு கூட இருக்கிற மறைமுகமான அர்த்தத்தை எப்படி புரிந்து கொண்டார்கள் பாருங்கள். என்னை ஆயிஷாவின் இல்லத்திலே கொண்டு போய் விடுங்கள் என்று ரசூலுல்லாஹ் நேரடியாக சொல்லவில்லை. என்னை ஆயிஷாவின் வீட்டில்தான் என்னுடைய இறுதி கட்டத்தை நீங்கள் தங்க வைக்க வேண்டும் என்று நேரடியாக சொல்லவில்லை, மறைமுகமாகத்தான் சொல்கிறார்கள். நாளைக்கு என்னுடைய நாள் எங்கே, நாளைக்கு என்னுடைய நாள் எங்கே என்று கேட்டபோது இந்த வார்த்தையின் பின்னணியில் இருக்கிற வாக்கியம் சொல்ல வரக்கூடிய அர்த்தத்தை உணர்ந்தவர் ஏனைய மனைவிமார்கள் ரசூலுல்லா இஸ்லாஹ் அவர்களை அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய இல்லத்திலே தங்க வைப்பதற்குண்டான ஏற்பாடுகளை செய்கிறார்கள். அதனால் வரைக்கும் ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் வாழ்வில் இந்த தான் தொட்ட 63 வயது வரைக்கும் தன் கால்களை கொண்டு சுயமாகவே நடந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதுமையின் கொடுமை ஒரு பக்கம், தலையிலே ஏற்படக்கூடிய பாரம் இன்னொரு பக்கம், உடலிலே ஏற்பட்ட உஷ்ணமும் சூடும் உடலிலே ஏற்படுத்திய பலகீனம் இன்னொரு பக்கம் என்று அந்த முடியாத நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய குடும்ப உறுப்பினர்களான அலி இப்னு அபி தாலிப், ஃபத்ல் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா இருவருடைய தோள்களிலும் கை போட்டு கை தாங்களாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னை அவர்களுடைய இல்லத்திற்கு அழைத்து வரப்படுகிறார்கள். அந்த அழைத்து வரப்பட்ட அந்த சம்பவத்தை வரலாற்று ஆசிரியர்கள் விளக்கும் போது சொல்லுகிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலையில் இந்த பாரத்தை, இந்த தலையை ஏற்பட்ட வலியை, சூட்டை குறைக்கும் விதத்தில் ஒரு தலைப்பாகை இறுக்கமாக கட்டப்பட்டிருந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால்கள் தரையிலே நடப்பதற்கு பதிலாக இழுத்துக்கொண்டே வரப்பட்டிருந்தது என்கிற செய்தியை சொல்லும் போது கொஞ்சம் நிதானமாக சிந்தித்து பாருங்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விற்காக இவ்வளவு தியாகம் செய்து தன்னுடைய வாழ்வின் பெரும்பகுதியை அல்ல முழு பகுதியையுமே மார்க்கத்திற்காக அர்ப்பணம் செய்த அந்த இறை தூதருக்கே அல்லாஹ் இப்படிப்பட்ட ஒரு பலகீனமான முதுமையை கொடுத்து பலகீனமான ஒரு முடிவை கொடுத்திருக்கிறான் என்றால் நம்மை போன்ற சாமானியர்களெல்லாம் எம்மாத்திரம் என்கிற சிந்தனையோடு இந்த பயணத்தை தொடருங்கள் சகோதரர்களே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி கட்டத்தை நெருங்கிவிட்டார்கள். இன்னும் ஒரே ஒரு வாரம் தான் இந்த பூவுலகிலே வாழப்போகிறார்கள். அகிலத்தின் அருட்கொடை என்ன, பெருமானாருடைய நாட்கள் எண்ணப்பட்டுக் கொண்டிருக்கிறது. மிக உறுதியாக மிகச் சரியாக சொல்ல வேண்டுமானால் மரணிப்பதற்கு 5 நாட்களுக்கு முன்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்விலே நடந்த சம்பவத்தை வரலாற்று ஆசிரியர்கள் விளக்குகிறார்கள். இன் இத்தகத் ஹராரத்துல் இல்ல ஃபி பதனிஹி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடலிலே உள்ள நோயின் அந்த வெப்பத்தன்மை கூடிக்கொண்டே இருக்கிறது. ஃபஷ்டத்த பிஹில் வஜ்உ வஹுமிய, அந்த வலி அதிகரித்து கடுமையாகி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மயக்கம் வருகிறது. எப்படி செவ்வை செப்பாக ரசூலுல்லாஹ்வுடைய அந்த முதுமை, இந்த கடைசி கட்டத்தில் அவர்கள் அனுபவித்த நோயின் கொடுமை கடுமையாகி கொண்டிருக்கிறது என்பதை கொஞ்சம் உணர்வுபூர்வமாக சிந்தித்து பாருங்கள். தலையிலே ஏற்பட்ட உஷ்ணம் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகி உடலிலே ஏற்பட்ட அந்த வலி, அந்த பலகீனம் இன்னும் இன்னும் கடுமையாகி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுயநிறைவை இழக்கக்கூடிய அளவிற்கு, மயக்கம் போட்டு கீழே விடக்கூடிய அளவிற்கு அல்லாஹ் ஒரு கடுமையான முடிவை அகிலத்தினர் கூட அன்னல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு அல்லாஹ் வழங்குகிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மயங்கி விழுந்த நிலையில் திடீரென்று எழுந்திருக்கும் போது சொன்ன வார்த்தை, ஹரீகு அலைய சப்அ கிரபின் மின் ஆபாரி ஷத்தா, தன்னை சுற்றி இருக்கிற தோழர்களை பார்த்து சொல்கிறார்கள், தோழர்களே 7 கிணறுகளுக்கு சென்று, மதீனாவிலே இருக்கிற பல்வேறு கிணறுகளுக்கு 7 கிணறுகளுக்கு சென்றாவது அந்த தண்ணீரை எடுத்து என் மீது ஊற்றுங்கள், 7 கிணறுகளில் இருந்து தண்ணீரை அள்ளி ஊத்த என் மீது ஊற்றுங்கள் என்று ரசூலுல்லா சொல்லியிருக்கிறார்கள் என்றால், ஏன் அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தண்ணீரின் பக்கம் தேடுகிறார்கள்? வெப்பத்திற்கு நேர்மறையான, வெப்பத்திற்கு நேர் எதிரான தன்மை கொண்டதல்லவா தண்ணீர். உடலிலே ஏற்பட்ட உஷ்ணம் வெப்பம் சூட்டை தணிப்பதற்கு, உடலிலே இருக்கிற அந்த ஜுவாலையை கொஞ்சமாவது குளிமைப்படுத்துவதற்கு 7 கிணறுகளின் தண்ணீரை எடுத்து என் மீது ஊற்றுங்கள் என்று சொல்கிறார்கள். எதற்காக? உடலிலே உற்சாகத்தை பெறுவதற்காகவா? இறுதி நேரத்தில் 5 நாட்கள் இருக்கிற இந்த நிலையில் தன்னுடைய மனைவியரை எல்லாம் கூட்டி வைத்து, தன்னுடைய மக்களை எல்லாம் கூட்டி வைத்து குடும்ப விஷயங்களை பற்றி கதைக்கவா? இல்லை. என்ன சொன்னார்கள் என்பதை கவனியுங்கள். ஹத்தா அக்ருஜ இலன்னாஸ் ஃபஅஹித இலைஹிம், நான் மக்களை சந்திக்க வேண்டும், அந்த மக்களிடத்திலே சில விஷயங்களை பேச வேண்டும். இதுதான் ரசூலுல்லாஹ்வுடைய மரணம். ஒரு மனிதரின் மரணம் கூட மக்களுக்கு பாரத்தை சொன்னது இதுதான். ஒரு மனிதரின் மரண நேரத்திலே கூட மக்களின் சேவையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னெடுத்தது இதுதான் என்ன சொன்னார்கள், நான் மக்களை சந்திக்க வேண்டும், இந்த மக்களிடத்திலே விஷயங்களை பேச வேண்டும் என்று சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்வின் கடைசி சபை அங்கே கூடுகிறது. ஒவ்வொரு மனிதருடைய வாழ்விலும் பொதுமக்களோடு கலந்தக்கூடிய சபைகள் ஒன்றாவது இரண்டாவது தான் இருக்கும். ஆனால் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்வில் பொதுமக்களோடு கலந்து கொண்ட சபைகள் தான் அதிகம். அதிகம் வாழ்வில் ஒவ்வொரு நாளும் மக்களை சந்திப்பதற்காக கழித்தார்கள். பஜ்ர் தொழுகையை முடித்துவிட்டு கூட மக்களை கூட்டி வைத்து பாடத்தை சொல்லுவார்கள். இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாழ்வின் கடைசி கட்டத்தில் இந்த மக்களை சந்தித்து தன் வாழ்வின் அத்தனையும் அர்ப்பணித்த ரசூலுல்லாஹ் அந்த கடைசி சபையை மக்களோடு மக்களாக அமர்ந்து நபிகள் நாயகம் செய்த உபதேசம் வரலாற்றில் பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட்டிருக்கிறது. அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை லஅனத்துல்லாஹி அலல் யஹூத் வன்னஸாரா, அல்லாஹ்வுடைய சாபம் யஹூதிகளின் மீதும் நசாராக்களின் மீதும் உண்டாகட்டும். இத்தகது குபூர் அம்பியாஇஹிம் மசாஜிதா, அவர்கள் தங்கள் நபிமார்களின் தங்கள் இறை தூதர்களின் அடக்கஸ்தலங்களை வணக்க ஸ்தலங்களாக எடுத்துக் கொண்டார்கள். இதை சம்பவமாக மட்டும் ரசூலுல்லாஹ் சொல்லாமல் சரித்திர குறிப்பாக மட்டும் சொல்லாமல் லா தத்தகிது கபரி வசனை யுஅபத், என்னுடைய கல்லறையை என்னுடைய மண்ணறையை தயவு செய்து வணக்கப்படும் இடமாக எடுத்துக் கொள்ளாதீர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆழமாக பதிவு செய்கிறார்கள். இந்த நேரத்தில் பதிவு செய்கிறார்கள். மரணம் சம்பவிப்பதற்கு எண்ணப்பட்ட நாட்கள் மட்டுமே இருக்கிற அந்த நிலையிலே கூட தன் வாழ்வில் சுயநினைவோடு மக்களோடு மக்களாக அமர்ந்து தன் வாழ்விலே வெற்றிகரமாக நடத்தி முடித்த கடைசி சபையிலே கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தௌஹீதை ஆதரித்தும் தௌஹீதை நிலைநாட்டியும் ஷிர்க்கிற்கு எதிராகவும் பிரச்சாரம் செய்திருக்கிறார்கள், மக்களிடத்திலே உடன்படிக்கை எடுத்திருக்கிறார்கள் என்றால் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். இதை வாழ்விலே நாம் காண வேண்டிய இப்படி வாழ்விலே நாம் செய்ய வேண்டிய முக்கியமான முதலான கடமை இந்த தௌஹீதின் பிரச்சாரம் தான் என்பதை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். எந்த அளவிற்கு இந்த வார்த்தை வீரியமாக இருந்ததென்றால் இந்த வார்த்தைக்கு விளக்க உரையாக அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும் அந்த நேரத்தில் அப்படி ஒரு வார்த்தையை சொல்லியிராவிட்டால் அவர்களுடைய கல்லறை கூட அவர்களுடைய மண்ணறை கூட வணங்கப்படும் இடமாக எடுக்கப்பட்டிருக்கும் என்று சொன்னார்கள். அப்படின்னா எவ்வளவு போல்டா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வார்த்தையை பதிவு செய்திருப்பார்கள், எவ்வளவு போல்டாக எவ்வளவு உறுதியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வார்த்தையை அங்கே பதிவு செய்திருப்பார்கள். அடுத்து அங்கே சொன்ன செய்தியை தான் மக்களே நாம் கவனிக்க வேண்டும். என்ன சொன்னார்கள் தெரியுமா, மன் குந்து ஜலத்து பஹு வஹரா, யாரையாவது நான் காயப்படுத்தியிருந்தால், யாருடைய முதுகையாவது என்னுடைய சாட்டை பதம் பார்த்திருந்தால், ஃபஹாதா வஹ்ரி ஃபல்யஸ்தகீது மின்ஹு, இதோ என்னுடைய முதுகையை நான் காட்டுகிறேன், அதை அடித்து பழிதித்துக் கொள்ளுங்கள். ஒமன் குந்து சட்டம் துலகு எருமா, யாரையாவது மனம் காயப்படும் விதத்திலே நான் பேசியிருந்தால் நான் இருக்கிறேன், என்னை ஏசிக் கொள்ளுங்கள் பேசிக் கொள்ளுங்கள். இதுதாங்க மரண நேரத்தில் ஒவ்வொரு மனிதனுடைய முடிவாக இருக்க வேண்டும். மரணம், அந்த மரணம் எப்போதும் பிறருக்கு வடுவாக பிறருக்கு பாடமாக செல்லும் என்றால் அட இப்படி வாழ்ந்தான் என்பதல்ல, இப்படி அல்லவா மறைந்தான் என்று மக்கள் சொல்ல வேண்டும். வாழ்வில் யாருக்கும் எந்த அநியாயமும் செய்திருக்கூடாது, யாருக்கும் எந்த அநியாயமும் செய்திருக்க கூடாது என்பதில் எவ்வளவு தெளிவாக ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை இருந்திருந்தால் மரணம் சம்பவிக்கும் இன்னும் சில நாட்களில் மரணிக்க போகிற அந்த நேரத்திலே கூட யாரையாவது நான் அடித்திருந்தால் என்னை திருப்பி அடித்துக் கொள்ளுங்கள், யாரையாவது நான் பேசியிருந்தால் இதோ என்னை திருப்பி பேசிக் கொள்ளுங்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனித உணர்வுகளை மதித்திருக்கிறார் என்பதை நாம் கொஞ்சம் புரிய வேண்டும். சகோதரர்களே, முஸ்லீம் என்றால் யார், முஸ்லீம் என்றால் என்ன, வெறுமனே சாடியை வைத்து விட்டு வெறுமனே பள்ளிக்கு வந்து தொழுது விட்டு போவன் முஸ்லீமனா, அது மட்டும் அல்ல இஸ்லாத்திலே இருப்பது. அல்லாஹ்விற்கு செய்கிற கடமை எப்படி ஒருவன் உணர்வோடு செய்கிறானோ அதற்கு கொஞ்சமும் குறைவில்லாமல் மனிதர்களுடைய மனங்களையும் சம்பாதிப்பவராக நாம் இருக்க வேண்டும். அதனால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்ததற்கு பிறகு மறுமையின் மன்றத்தில் அந்த அல்லாஹ்வின் முன்னிலையில் எந்த கேள்வி கணக்கிற்கும் தான் ஆளாகிவிடக் கூடாது என்கிற எச்சரிக்கை உணர்வோடு மக்களுக்கு தன் மரண நேரத்திலும் மகத்துவமான பாடத்தை விட்டு செல்ல வேண்டும் என்கிற உயர்வான நோக்கத்திலே சொல்லுகிறார்கள். யாரையாவது நான் அடித்திருந்தால் என்னை அடித்துக் கொள்ளுங்கள், யாரையாவது நான் திட்டி இருந்தால் என்னை திட்டிக் கொள்ளுங்கள். அடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பி பார்க்கிறார்கள், தனக்காகவே எல்லாவற்றையும் அர்ப்பணித்த அன்சாரி தோழர்கள் அங்கே நிற்கிறார்கள். முஹாஜிர்களாவது மக்காவிலே இருந்த மக்களாவது உறவுக்காரர்கள் என்கிற ரீதியில், ஒரே ஊர்க்காரர் என்கிற ரீதியில், ஒரே கபீலா என்கிற ரீதியில் ஏதோ ஒரு தொடர்பை அல்லாஹ் இயற்கையாக ஏற்படுத்தி இருந்தான். ஆனால் இந்த மதீனாவிலே இருக்கிற அன்சாரிகள் யார், உறவுக்காரர்களா, சொந்தக்காரர்களா, ஒரே கபீலாவிலே உள்ளவர்களா, ஒரே கோத்திரத்தை சேர்ந்தவர்களா? இல்லையே, லாத்தையும் முசாவையும் வணங்கிக் கொண்டிருந்த சிற்கும் குஃப்ரும் நிரம்பி இருந்த மக்களுக்கு மத்தியில் தூய கொள்கையை தூய்மையோடு ஏற்றுக்கொண்டவர்கள். அதனால் வரைக்கும் ஆட்சியை தன் கையிலே வைத்திருந்தவர்கள், அகிலத்திற்கு வந்ததற்கு பிறகு ஆட்சியை தூக்கி ரசூலுல்லாவிடத்திலே கொடுத்தவர்கள். அதனால் வரைக்கும் மண்ணின் மைந்தர்களாக அந்த மதீனாவையே ஆட்சி படைத்துக் கொண்டிருந்தவர்கள், அல்லது மதீனாவின் ஆட்சியையே தன்னகத்தை கொண்டிருந்தவர்கள், மக்காவிலிருந்து வந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலைமையை ஏற்றுக்கொண்டு ஒரு குடிமக்களைப் போல், ஒரு சாதாரண மக்களைப் போல் அனைத்தையும் புறந்துவிட்டு அனைத்தையும் இழந்துவிட்டு நின்ற அன்சாரி சோழர்களை பார்க்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்துவிட்டு தன்னோடு இந்த பக்கம் நெருக்கமாக இருக்கிற குடும்ப உறுப்பினர்கள், ஏனைய முஹாஜிர் தோழர்கள் எல்லாரையும் வைத்துக் கொண்டு சொன்னார்கள், உசீக்கும் பில் அன்சார், உசீக்கும் பில் அன்சார், அன்சாரிகள் விஷயத்தில் நான் உங்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிறேன். கிர்சி வைபத்தி, அவர்கள் என்னுடைய உடலின் உறுப்பிற்கு ஒப்பானவர்கள். அவர்கள் மீது இருக்கிற கடமை அவர்கள் நிறைவேற்றி விட்டார்கள், அவர்களுக்கு கிடைக்க வேண்டியவை மட்டும்தான் எஞ்சி இருக்கிறது. எனவே அவர்கள் நன்மை செய்தால் பாராட்டுங்கள், ஏற்றுக்கொள்ளுங்கள், அவர்கள் தீமை நினைத்தால் அதை நீங்கள் பொருட்படுத்தாமல் விட்டுவிடுங்கள். கொடுத்த அன்பு பரிசு, இறுதி நேரத்தில் தனக்கு உதவி செய்த தோளோடு தோல் நின்று தனக்காக அத்தனையும் கொடுத்த அந்த தோழர்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த இன்ப பரிசை பாருங்கள், எப்படிப்பட்ட உயர்ந்த ஒரு பரிசை கொடுக்கிறார்கள். இந்த தோழர்கள் நன்மை செய்தால் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும், பாராட்ட வேண்டும், அவர்கள் தவறளித்து விட்டால் அதை நீங்கள் பெரிதுபடுத்தக்கூடாது, அதை நீங்கள் தோற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கிற வாக்குறுதியை வாங்கிவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பக்கம் திரும்புகிறார்கள். தன்னுடைய வாழ்வின் ஆரம்பம் முதல் கடைசி வரை தனக்காகவே அர்ப்பணித்த, தன்னோடு கோடையிலும் வாடையிலும் எப்போதும் இருந்த, ஹிஜ்ரத் ஆரம்பித்து ஹிஜ்ரத்திற்கு முன்பு ஆரம்பித்து போர்க்களங்கள் அனைத்திலும் தன்னோடையே இருந்த அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்க்கிறார்கள். என்ன கொடுத்துட்டாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரோடு இருக்கும் போது அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் இல்லாத ஒரு சரித்திர குறிப்பை பார்க்க முடியுமா, ஒரு சம்பவத்தை பார்க்க முடியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை மக்களுக்கு பிரச்சாரம் செய்த போது அல்லாஹ்வினுடைய மாபெரும் அருளை கொண்டு முதன் முதல் இந்த மார்க்கத்தை ஏற்கிற பாக்கியத்தை அபூபக்கர் சித்தீக் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்து, அந்த அபூபக்கர் சித்தீக் அவர்களை பார்த்துவிட்டு நபிகள் நாயகம் சொன்னார்கள், இன்ன அப்தன் கையரஹு அல்லாஹ் பைன அன் யுத்தியஹு மின் ஸஹரத்தி துன்யா மா ஷா வ பைன மா இன்தஹு ஃபக்தர மா இன்தஹு. அபூபக்கரை பக்கத்திலே வைத்துக் கொண்டுதான் ரசூலுல்லாஹி அந்த வார்த்தையை சொன்னார்கள். நிச்சயமாக ஒரு அடியாருக்கு அல்லாஹ் உலகத்தின் அலங்காரங்களை தருவதா அல்லது தன்னிடத்திலே இருக்கின்ற ஒன்றை தருவதா என்று தேர்வுரிமையை வழங்கினான். ஆனால் அந்த அடியாரோ அல்லாஹ்விடத்தில் இருப்பதையே தேர்ந்தெடுத்தார் என்று சொன்னார்கள். இந்த வார்த்தையை சொன்ன போதுதான் அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அவர்கள் தேம்பி தேம்பி அழுகிறார்கள். அதுவரைக்கும் தோழர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணம் சம்பவிக்க போகிறதே என்பதை அவர்களால் உணர முடியவில்லை. நோய் என்பது வரும், முதுமை என்பது வரும், உடல்நிலை சுகவீனம் என்பது வரும், பலகீனம் என்பது வரும். அந்த சுகவீனத்தையும் பலகீனத்தையும் ரசூலுல்லாஹ் தானும் தன்னுடைய வாழ்விலே அனுபவிப்பதனால் ஏதோ உணர்வுபூர்வமாக சொல்லுகிறார்கள் என்கிற ரீதியில் தான் அந்த மக்கள் அங்கே நின்று கொண்டிருந்தார்களே தவிர, இந்த வார்த்தையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதிவு செய்த போது இந்த வார்த்தையில் அடங்கி இருந்த அந்த முழுமையான விளக்கத்தை உணர்ந்து கொண்ட ஒரே ஜீவன் அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு. அவங்கதான் இந்த வார்த்தைக்கு விளக்கம் சொல்லும் போது இது ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்தை குறிப்பிடுகிறது என்று சொன்னார்கள். அந்த நேரத்தில் இந்த அபூபக்கருக்கு ஆதரவாக அபூபக்கர் ரழியல்லாஹு அவர்களுக்கு ஆறுதலாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நிச்சயமாக அல்லாஹ் என்னை அவனுடைய ஹலீலாக எடுத்துக்கொண்டான், நான் மட்டும் இந்த உலகத்திலே வாழுகிறவர்களில் யாரையாவது என்னுடைய உற்ற நேசராக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் இந்த அபூபக்கரை தான் என்னுடைய நேசராக எடுத்துக் கொள்வேன் என்று தனக்கு பிறகு ஆட்சேபிப்பதற்கு, தனக்கு பிறகு இந்த மக்களை வழி நடத்துவதற்கு அதிக தகுதி இந்த அபூபக்கர் சித்தீக் அவர்களுக்கு தான் இருக்கிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் மறைமுகமாக உணர்த்திய ஏராளமான அடையாளங்களில் இது ஒரு முக்கிய அடையாளமாக கருதப்படுகிறது. இப்படிப்பட்ட உபதேசத்தோடு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுடைய அன்ற நாள் அந்த நாள் முடிவடைகிறது. இன்னும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பூ உலகை விட்டு பிரிவதற்கு 4 தினங்கள் பாக்கி இருக்கிறது. அடுத்த நாள் வருகிறது. அதே நோயிலும் அதே கடுமையான உடல் வெப்ப அந்த பலகீனத்திலும் அதே தலையின் பாரம் ஏற்படுத்திய கடுமையான வடிவிலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்பவும் மக்களை சந்திக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். ஆட்சி ரீதியாக அதிகாரப்பூர்வமாக ஒரு அறிக்கையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்திலே வெளியிடுகிறார்கள். அவுஸா பி இஹ்ராஜ் அல்யஹூதி வன்னஸாரா வல்முஷ்ரிகீன மின் ஜஸீரத்தில் அரப், அரேபிய தீபகற்பத்திலிருந்து யகூதிகள் நசாராக்கள் இறைவனை கிளை வைக்கிற முஷ்ரிக்குகள் எல்லோரையும் வெளியேற்ற வேண்டும் என்கிற ஒரு அரசாணையை அங்கே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்பிக்கிறார்கள். பாருங்கள், மரணம் சம்பவிப்பதற்கு இன்னும் சில தினங்கள் தான் இருக்கிறது என்கிற நிலையிலும் கூட தன்னுடைய பொறுப்பை எப்படி உணர்ந்து செயல்படுகிறார்கள் என்பதைத்தான் நாம் இங்கே கவனிக்க வேண்டும். ஒரு சின்ன பலகீனம் வந்துவிட்டால், ஒரு சின்ன ஒரு உடல் சுகவீனம் வந்துவிட்டால், உடனே எல்லா பொறுப்புகளையும் தூக்கி போட்டுவிட்டு ஐயோ என்னுடைய உடலுக்கு என்னாகிவிட்டது, என்னுடைய ஆரோக்கியத்திற்கு என்னாகிவிட்டது என்று பதட்டப்படுகின்ற பதர்களாகத்தான் இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அட மரணம் வரப்போகிறது என்பதை உணர்ந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் வாழ்வின் கடைசி சரணங்கள் எண்ணப்பட்டுக் கொண்டிருக்கிற வேளையிலும் கூட தன் மீது அல்லாஹ் சுமத்திருக்கிற சமானிதத்தை நிறைவேற்றுகிற விதத்தில், அரேபிய தீபகற்பத்தை புனிதப்படுத்துகிற விதத்தில் அரசாணையை பிறப்பிக்கிறார்கள் யஹூதிகள் நசாராக்கள் இந்த முஷ்ரிக்குகள் எல்லோரும் இங்கிருந்து வெளியேற்றப்பட வேண்டும் என்று. உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அரசாணையின் படி அங்கே அத்துணை காரியங்களும் அமுல்படுத்தப்படுகிறது. இஷாவுடைய நேரம் வருகிறது. ஜாத சக்குல் மரோ, பெருமானார் சுல்லாஹு நோயின் கடுமை இன்னும் இன்னும் கனமாகிக் கொண்டே இருக்கிறது. எந்த அளவிற்கு என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிவாசலுக்கு போக முடியவில்லை, பள்ளிவாசலுக்கு போக முடியவில்லை. ரசூலுல்லாஹுடைய மரணத்திற்கு முன்பு நான்கு தினங்கள் இருக்கும் போது இஷா தொழுகை என்கிற வாசகம் வரலாற்றிலே வருகிறது என்றால் கொஞ்சம் இங்கே நாம் நிதானமாக சிந்திக்க வேண்டும். அந்த கடைசி மூன்று தினங்களின் முந்தி இருக்கிற இரவுக்கு முன்பு வரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜமாத்தோடு தான் போய் பள்ளியிலே தொழுதிருக்கிறார்கள். எப்படி மரணம் சம்பவிப்பதற்கு மூன்று தினங்களுக்கு முந்திய உள்ள இரவு இஷா தொழுகைக்கு ரசூலுல்லாஹால் பள்ளிக்கு போக முடியவில்லை. மக்கள் எல்லாம் தாமதித்துக் கொண்டிருக்கிறார்கள், எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் எப்போது வந்து ரசூலுல்லாஹ் தொழுகை நடத்துவார்கள் என்று. அப்படியானால் என்னங்க அர்த்தம்? அந்த மகரிப் தொழுகை வரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிக்கு சென்று ஜமாத்தாக தொழுகை நடத்தியிருக்கிறார்கள் என்றால் இளைஞர்களே கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள், நாம் எங்கே இருக்கிறோம் என்று. அல்லாஹ் நமக்கு வாலிபத்தை கொடுத்திருக்கிறான், அல்லாஹ் நமக்கு ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறான், உடல் சுகத்தை கொடுத்திருக்கிறான், உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை உறுப்புகளை கொடுத்திருக்கிறான். ஆனால் நம்மால் இந்த வயதில் இந்த ஆரோக்கியத்தை அனுபவித்துக் கொண்டு, இந்த அறுக்குடைகளை அனுபவித்துக் கொண்டு, கேவலம் மரணம் என்று நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற அந்த தூக்கத்தை கூட தியாகம் செய்து விட்டு பள்ளிக்கு போக முடியும். தூங்கும் போது என்ன துவா சொல்றோம்? அல்லாஹும்மா பிஸ்மிக்க, என்ன சொல்றோம்? அமூத், நான் மரணிக்கிறேன். அட மரணம் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கிற அந்த தூக்கத்தை கூட தியாகம் செய்ய முடியாத ஒரு பலகீனத்தில் தான் இன்றைய 30 வயது, 35 வயது, 40 வயது, 45 வயது, 50 வயது ஆண்கள் இன்றைக்கு இருக்கிறோம். ஆனால் 63 வயதை தொட்டுவிட்ட ரசூலுல்லாஹ்